பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுள் கடைசியானவர் மல்கியா. அவர் நெகேமியாவின் காலத்தில் ஒரு சிறு கூட்ட மக்கள் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்பிய போது தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார். ஆபிரகாமின் காலத்துக்கு 1600 ஆண்டுகள் கடந்த பின்பும் நமது மனுக்குள்ள பிரச்சனை மாறவே இல்லை. தேவஜனங்கள் இன்னும் தேவனின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்து கொண்டிருந்தார்கள். மல்கியாவுக்கு பிறகு 400 ஆண்டுகளாக வேதாகம கதையில் குறிப்பிடத்தக்கதான எதுவுமே நிகழவில்லை. பாடம் 28, நம்பிக்கை. உங்களுடைய வேதாகமத்தை மல்கியா 4 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் பழைய ஏற்பாட்டின் இறுதி பகுதிக்கு வரும்போது, இத்தனை ஆண்டுகள் கடந்த பின்பு தேவனுக்கும் அவரது ஜனங்களுக்கும் இடையேயான உறவு எந்த நிலையில் நிற்கின்றது என்ற கேள்வியை கேட்பது தகுந்தது. மல்கியா இதற்கு ஒரு திருப்திகரமான பதிலை நமக்கு தரவில்லை. மல்கியாவின் புத்தகம் முழுவதிலும் தேவனுக்கு எதிரான ஒருவித எதிர்ப்பு நிலவுகிறது. தேவன் தமது அன்பை உறுதிப்படுத்துவதில் தொடங்குகிறார். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் தேவ ஜனங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தங்கள் கைகளை இடுப்பில் கட்டிக்கொண்டு எங்களை எப்படி சிநேகித்தீர் என்று கேட்கிறார்கள். அதன் பின்பு தேவன் தமது நாமத்தை அசட்டை பண்ணும் ஆசாரியர்களிடம் பேசுகிறார். ஆனால் அவர்களோ உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறார்கள். பின்பு தேவன் தசமபாக பிரச்சனையை எழுப்புகிறார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்கிறார். ஆனால் தேவ ஜனங்களோ எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறார்கள். அதன்பின் தேவன் தமது ஜனங்கள் தம்மை குறித்து கடினமாய் பேசினது நிமித்தம் நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று அவர்களை குற்றம் சாட்டுகிறார். ஆனால் அவர்களோ போலியான அப்பாவித்தனத்துடன் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறார்கள். இந்த விவாதம் எந்த பலனையும் அளிக்கவில்லை. இல்லை, இல்லை, இல்லை என்பதே இந்த புத்தகம் முழுவதிலும் ஊடுருவி செல்கிறது. தேவன் மனம் திரும்புகிற பிரச்சனையை எழுப்பும்போது, என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்கிற வார்த்தையை கொடுக்கிறார். அதை பற்றியும் நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிற எதிர்ப்புடன் கூடிய பதிலே வருகிறது. குற்றத்துக்கு காரணமான பிரச்சனைகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டு நேர்மையாக கையாளப்படும் போது உறவுகள் மீட்டெடுக்கப்படுகின்றன. ஆனால் தம் மக்களுடன் ஒப்புரவாகிறதற்கு தேவன் தமது கரங்களை நீட்டும் போது அவர்களோ பிரச்சனைகள் ஒன்றுமில்லை என்று தெரிவிப்பதிலேயே நின்றனர். தேவனிடமிருந்து விலகியதும் அல்லாமல் மக்கள் தாங்களே ஒருவருக்கொருவர் முரண்படுகிற நிலையில் பழைய ஏற்பாடு முடிவடைகிறது. தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் அழகானதொரு உறவை அனுபவித்தார்கள். அவ்வுறவில் அவர்கள் ஒருவருக்கொருவர் கொண்டிருந்த அன்பானது அவர்கள் மீது தேவன் வைத்ததான அன்பை பிரதிபலிப்பதாகவே இருந்தது. அவர்கள் ஒன்றாக நிம்மதியாக இருந்தார்கள். அவர்கள் ஒருவரிலொருவர் கொண்டிருந்த நம்பிக்கையானது பூரணமாயிருந்தது. ஆனால் தீமையை பற்றிய அறிவு அவை அனைத்தையும் மாற்றிவிட்டது. ஆதாம் தான் செய்த தவறுக்காக தன் மனைவி மீது பழி கூறினார். அப்போதுதான் முதன்முறையாக மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இடையே சந்தேகம் உருவாகி வளர்ந்தது. தீமையை பற்றிய அறிவு முதல் திருமணத்தில் பிரிவினையை கொண்டு வந்துவிட்டது. ஒருவரும் தங்கள் திருமண நாளன்று தங்களது திருமணம் மனமுறிவில் போய் முடியும் என்று கற்பனை செய்வதில்லை. ஆனால் நமது காலத்தைப் போலவே மல்கியாவின் காலத்திலும் திருமணங்கள் முறிவுக்குள்ளாகி பிரிந்தன. கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. தோட்டத்தில் பரிபூர்ணமான வாழ்வின் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்ட மனுஷன் மற்றும் மனுஷியுடன் பழைய ஏற்பாட்டின் கதை தொடங்கியது. அது உண்மைத்தன்மையும் அன்பும் நிறைந்ததொரு உறவை நிலைவரப்படுத்தி கொள்ள முடியாத மனுஷர்கள் மற்றும் மனுஷிகளுடன் முடிவடைகிறது. ஒரு திருமண வாழ்வில் உடைந்து போன நம்பிக்கையுடன் தொடங்கிய பிரிவினையானது குடும்பங்கள், சமுதாயங்கள் மற்றும் தேசங்கள் எல்லாம் பிளவுபட்டு போகக்கூடிய அளவுக்கு மோதல்கள் நிறைந்ததொரு உலகிற்கு வழிவகுத்து விட்டது. ஏதோ தேவனிடத்திலிருந்து விலகுதல் மற்றும் ஒருவர் மற்றவரிடமிருந்து பிரிந்திருத்தல் ஆகியவை போதாது என்பது போல் உலகில் பிறந்த ஒவ்வொரு நபரின் மீதும் ஒரு பயங்கர சாபம் இருக்கிறது. தீமையின் மீதான தேவனின் சாபம் மல்கியாவின் புத்தகம் முழுவதிலும் வியாபித்திருக்கிறது. நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். பழைய ஏற்பாட்டின் கடைசி வசனமானது ஒரு சாபத்துடன் முடிவடைகிறது. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஆகவே பழைய ஏற்பாட்டின் முடிவில் தேவனிடத்திலிருந்து விலகியிருத்தல், நாம் ஒருவருக்கொருவர் பிரிந்து மோதிக்கொள்ளுதல் அல்லது நம் அனைவர் மீதும் இருக்கும் பயங்கரமான சாபம் ஆகிய நமது பிரச்சனைகளை கையாள்வதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. பாவமாகிய பிரச்சனை பழைய ஏற்பாட்டில் வியாபித்திருக்கிறது. ஆனால் வேதாகம கதையின் மையமானது ஒரு வாக்குத்தத்தத்துடன் துடிக்கிறது. பாவம் உலகில் பிரவேசித்தபோது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரான ஒருவர் தீயவனையும் அவனது கிரியைகளையும் அழிப்பார் என்று தேவன் வாக்கு பண்ணினார். தேவன் தம் ஜனங்களிடத்தில் பிரச்சனையை பற்றி மட்டுமல்லாமல் அந்த வாக்குத்தத்தத்தை பற்றியும் நினைப்பூட்டுவதற்கு மல்கியாவை அனுப்பினார். நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். தேவ ஜனங்களின் காயங்கள் அனைத்தும் குணமாக்கப்படும் அந்த நாள் வரும். அப்பொழுது அவர்கள் கன்றுகள் கட்டவிழ்த்து விடப்படும் போது அவை அனுபவிக்கும் விடுதலையை அனுபவிப்பார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டின் முடிவில் நாம் இன்னும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுவதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். வேதாகமானது ஒரு நாடகத்தை போல தொகுத்து அளிக்கப்பட்டிருக்குமானால் இரண்டு காட்சிகளை கொண்ட ஒரு நாடகத்தை போல இரு பகுதிகளாக பிரியும். பழைய ஏற்பாட்டு நூல்தான் காட்சி ஒன்று. அது முடிவுக்கு வருகிற இப்பொழுது காட்சி ரெண்டில் என்ன நடக்கிறது என்று பார்க்க திரும்ப வரும் முன் ஒரு இடைவேளைக்கு நாம் ஆயத்தமாகிறோம். நாம் அரங்கத்தின் வெளிநடையில் பரவலாக நின்று முதல் காட்சியை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க முற்படும் போது மக்கள் தாங்கள் பார்த்தவற்றை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். பருமனான பெரிய உருவம் கண்ட ஒரு மனிதர் தனது புகையிலை குழாயை பற்றி வைத்தபடி அதில் சில பகுதிகள் சற்று பாரமானவை என்கிறார். தனது கையில் மதுக்கோப்பையை ஏந்தியபடி ஒரு பெண்மணி, அதில் சில பகுதிகள் என்னை அளவேண்டும் போல உணரச் செய்தன என்கிறார். மூன்றாவதாக ஒரு நபர், இரண்டாம் காட்சி இதைவிட சற்று மகிழ்ச்சிகரமான முடிவை கொண்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்கிறார். மற்றும் ஒருவர், ஆம், அப்படித்தான் இருக்க வேண்டும், இம்மட்டும் கடந்து வந்த எல்லாவற்றிலும் வாக்குத்தத்தங்களும் முன்னறிவிப்புகளும் கூறப்பட்டு வந்தன, நன்மையானது ஏதோ நடக்கப் போகிறது என்கிறார். முற்றிலும் விரக்தியிலிருக்கும் ஒரு மனிதர், சரிதான், அது எதுவாக இருப்பினும் அது இன்னும் நடக்கவில்லை, முதல் காட்சி முழுவதிலும் அடிப்படை பிரச்சனையை கையாளுகிற மாதிரியான எதுவுமே நிகழவில்லை என்கிறார். அவரது மனைவி இடைமறித்து, ஒன்றுமே நடக்கவில்லை என்பதன் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? நமக்கு நியாயப்பிரமாணமும் பலிகளும் கிடைத்தன, ராஜாக்களும் ஆசாரியர்களும் கிடைத்தனர், நாம் தேவாலயத்தில் தேவ பிரசன்னத்தில் மேகத்தை கண்டோம் என்கிறார். சட்டென அவரை மடக்கி அவரது விரக்தி அடைந்த கணவர், அதனால் என்ன, முக்கியமான பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் தேவனிடமிருந்து விலகிதான் இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் சக மனிதர்களிடம் மோதல்களோடு தான் இருக்கிறார்கள். அத்துடன் அவர்கள் இன்னும் சாபத்தின் கீழேதான் இருக்கிறார்கள். இடைவேளை நேரம் முடிவடைவதற்கான மணி ஒலிக்கிறது. அவர்கள் அனைவரும் இரண்டாம் காட்சியை காண்பதற்காக அரங்கத்துக்குள் தங்கள் இருக்கைகளை நோக்கி திரண்டு வருகின்றனர். பழைய ஏற்பாட்டின் முடிவிற்கு வரும்போது நீங்கள் அதன் நியாயப்பிரமாணங்கள், ஆசாரியர்கள் மற்றும் வழிகளோடு கூட தேவனிடமிருந்து நமது விலகியிருத்தலை முடிவுக்கு கொண்டு வரவும், நமது இருதயங்களை மாற்றவும் மற்றும் பயங்கரமான சாபத்தை நீக்கவும் யாரால் முடியும் என்ற கேள்வியும் உங்களிடத்தில் தேங்கி நிற்கும். புதிய ஏற்பாடு இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை தேவனுடன் ஒப்புரவாக்க இவ்வுலகிற்குள் வந்தார். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். இயேசு நம்மை ஒருவரோடொருவர் ஒப்புரவாக்க வந்தார். அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, மேலும் இயேசு நமக்காக சாபமாகி நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்க வந்தார். ஆனால் நமது நம்பிக்கை இயேசுவில் மட்டும் காணப்படுமானால் பழைய ஏற்பாடு இருப்பதற்கான பயன்தான் என்ன? சரியாக புரிதல் உண்டாயிருந்தால் நமக்கு தேவைப்படுகிற இரட்சகராக இயேசுவை நாம் அடையாளம் கண்டு கொள்ளவும் விசுவாசத்துடன் அவரை வரவேற்கவும் நம்மை பழைய ஏற்பாடு ஆயத்தப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டின் மூலமாக நம்மிடம் தேவன் தாம் யாரென்றும் நாம் யாரென்றும் நமது மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றும் இயேசு யாரென்றும் அவர் எதை நிறைவேற்றுவார் என்றும் மற்றும் தம்மை விசுவாசிப்போருக்கு அவர் வழங்குவது என்ன என்றும் கூறுகிறார். ஆகவே நாம் பழைய ஏற்பாட்டின் வழியாக பயணித்ததிலிருந்து கற்றுக்கொண்டது என்ன என்று சற்று மறு ஆய்வு செய்து பார்ப்போம். தேவன் சிருஷ்டிகரும் அனைத்திற்கும் சொந்தக்காரராகவும் இருக்கிறார். உங்கள் ஜீவன் அவரது கரங்களிலிருந்து வந்த ஒரு பரிசாகும். நித்திய நித்தியமாய் அவரை அனுபவிக்கவும் ஆராதிக்கவுமே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். உங்களை சிருஷ்டித்த தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். ஒரு சாபத்திற்கு கீழ்ப்பட்டதொரு உலகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். தீமையை பற்றிய அறிவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் மற்றும் தேவ பிரசன்னத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களது மிகப்பெரிய பிரச்சனையாகும். தேவனை விட உங்களை அதிகம் அன்பு கூறுவதிலும் பிறரை விட அதிகமாய் உங்கள் சொந்த நலனில் அக்கறை கொள்வதிலும் உங்களுக்கு இருக்கும் நாட்டம் உங்களுக்குள் அதிகமாயிருந்து தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை மீறுவதற்கும் அவருக்கு எதிராய் பாவம் செய்வதற்கும் உங்களை நடத்துகிறது. உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை. உங்களுக்கு தேவைப்படும் அந்த இரட்சகர் அவர் தம்மிடமிருந்து விலகி போன இந்த உலகிற்கு வந்து தேவனின் மகிமையாவார். அவரே தேவ பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கி வந்து தங்கியிருக்கும் உண்மையான தேவாலயம் ஆவார். தேவன் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியரும் அவரே. கண்ணீர் நிறைந்த இவ்வுலகில் துயரப்பட்ட மனிதராய் பாடுபட்டவரும் அவர்தான். அவர்தான் தமது ஆடுகளுக்காக தமது இன்னுயிரையும் ஒப்பு கொடுத்த நல்ல மெய்ப்பராவார். அவரே நமது தீர்க்கதரிசியும் நமது ஆசாரியரும் மற்றும் நமது ராஜாவும் ஆனவர். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் நீதியை அவர் தமது வாழ்வில் நிறைவேற்றினார். அத்தகைய பரிபூர்ண ஜீவியத்தை ஒப்பு கொடுத்ததில் நம்மேல் வந்திருக்க வேண்டிய நியாய தீர்ப்பை அவர் தம்மேல் சுமந்து கொண்டார். தமது இரத்தத்தை சிந்தியதின் மூலம் பாவ நிவர்த்தி செய்தார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை அவரே நிறைவேற்றுகிறார். என்றென்றைக்குமான சதா காலங்களிலும் தாவீதின் சிங்காசனத்தின் மீது ஆளுகை செய்ய போகிறவரும் அவர்தான். இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்கவும் உங்களை தேவனோடு ஒப்புரவாக்கவும் ஆயத்தமாயிருக்கிறார். உங்களை விடுதலையாக்கும் இரட்சகர் அவர்தான். அவரால் உங்கள் இருதயத்தை மாற்ற முடியும். மேலும் அவரால் உங்களுக்கு புதிய தைரியத்தையும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்க முடியும். இந்த இரட்சிப்பை இலவசமாய் உங்களுக்கு வழங்கி அன்பாய் அவர் உங்களை அழைக்கிறார். சரியாக புரிந்து கொள்ளப்பட்டால் பழைய ஏற்பாடு இயேசுவின் மீது விசுவாசம் வைக்க உங்களை வழிநடத்தும். அவரை வரவேற்க நீங்கள் ஆயத்தமா? இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது. அனைத்து மதங்களும் கடவுளை நோக்கித்தான் நம்மை நடத்துகின்றன என்கிற கருத்தை ஏற்பது என்பது சுலபமாகத்தான் இருக்கும். ஆனால் பழைய ஏற்பாடு அதற்கு எதிரானதை போதிக்கிறது. எந்த மதமும் நம்மை தேவனிடத்திற்கு கொண்டு வர முடியாது. ஏன், பழைய ஏற்பாட்டின் மதமும் கூட அதை செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டின் முழுமையும் இயேசு ஏன் நமக்கு தேவைப்படுகிறார் என்று நமக்கு காண்பிக்கவும் அவரது வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தவுமே கொடுக்கப்பட்டது. பாவ பிரச்சனையை தீர்க்கவும் தேவனின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவும் வந்த தமது குமாரனில் நமது உண்மையான நம்பிக்கையை காணும் பொருட்டு தேவன் பொய்யான நம்பிக்கைகள் அனைத்தையும் அளிக்கிறார்.